விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 19.2. ஆசிரியர் இந்திரா சவுந்தரராஜன். மாலை நேரம். கீழ்வானில் சூரிய பந்து விழுந்து மெல்ல மூழ்கி மறைந்தும் போக இருள் வந்து சூழத் தொடங்கியது. எப்பொழுது இருள் வரும் என்று காத்திருந்தது போல அந்த மயான மரத்தின் இலை தழைகளுக்குள்ளும் மறைப்பட்டைகளுக்குள்ளும் பதுங்கி கிடந்த செல்வண்டுகளும் பூச்சியினமும் ரீங்காரம் இடத் தொடங்கின. குடிசைக்குள் யோக நிலையில் அமர்ந்திருந்த விக்ரமாதித்தனும் தன் வீர வாளுடன் அந்த குடிசையை விட்டு வெளியே வந்தான். ஒரே ஒரு சடலம் மட்டும் ஒரு சிறிய ஹோமகுண்டம் போல் எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சம் கூட சில அடி தூரம் வரை தென்பட்டது. அந்த சடலம் அருகில் நின்று கொண்டு பிணத்தை வாட்டியபடி இருந்த புலையன் தனது குடிசை வாயிலில் கம்பீரமாக விக்ரமாதித்தன் நிற்பதை பார்த்துவிட்டு அப்படியே கையில் தடியுடன் ஓடி வர தொடங்கினான். காலப்பன் என்கிற அந்த புலையன், அரசே அரசே என்று அருகில் வந்து மூச்சிறைத்தான். எதற்காக இப்படி ஓடி வருகிறாய்? பேய்தான் உன்னை துரத்தியதோ என்று எண்ணிவிட்டேன். உண்மைதான், பேய் என்றவுடன் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் தொடர்ந்து மயானத்திலேயே இருக்க முடிவெடுத்து விட்டதை எண்ணி பார்த்தேன். எங்கள் வரையில் அவை எதுவும் செய்வதில்லை. காரணம், நாங்கள் தான் அவை உருவாகவே காரணம். உங்கள் வரையில் அவை எப்படி நடந்து கொள்கின்றன என்று தெரியவில்லை. எனக்கு அச்சமாக உள்ளது என்றான். அச்சமே நரகம் காலப்பா, தனியாக ஒரு நரகம் தேவையே இல்லை. அச்சம் மனதை சூழ ஆரம்பித்து விட்டால் நரகத்தில் ஏற்படும் துன்பம் அப்பொழுதே ஏற்பட தொடங்கிவிடும். அதேவேளை நெருப்பிலேயே நீண்ட நேரிட்டாலும் தைரியத்துடன் நிகழ்ந்தால் அந்த நெருப்பு சூடு கூட மட்டுப்பட்டுவிடும். மனதில் இருக்கிறது எல்லாம். விக்ரமாதித்தன் மனதுக்கு ஒரு பெரிய பொருள் விளக்கம் கொடுத்தவனாக முருங்கை மரம் நோக்கி நடையிடத் தொடங்கினான். புலையன் காலப்பன் அதன் பிறகு வாயே திறக்கவில்லை. அவனுக்கு வேறு சில பணிகள் இருந்தன. விக்ரமாதித்தனுக்கு இரவு உணவு தயாரிக்க வேண்டியிருந்தது. எனவே அதற்கென கீரையும் கிழங்கும் வாங்கி வருவதற்காக மயானத்திற்கு வெளியே செல்ல காலெடுத்தவன் அந்த மயானத்தில் ஒரு புதுவித வாசத்தை உணர்ந்தான். விருந்து உண்டு முடிப்பவர்கள் அத்தர் நீரை கொண்டு கை கழுவிவிட்டு பின் தாம்பூலம் தரிப்பார்கள். அப்பொழுது தாம்பூலத்துடன் ஒருவித மலைநாட்டு கிராம்பும் வாசனாதி வேர்களும் கூட தாம்பூலத்தோடு சேர்ந்து தரிப்பார்கள். அப்படி அவர்கள் தரித்த தாம்பூலத்தை உமிழும் போது அது கூட வாசப்பொருள் போல வாசம் வீசும். பிணநாற்றம் அடிக்கும் ஒரு மயான வெளியில் அப்படி ஒரு வாசம் புலையன் காலப்பன் மூக்கை சினுப்பவும் ஆச்சரியமுடன் சற்றே அதிர்ச்சியும் கொண்டான். யாராவது மாந்திரிக தந்திரம் செய்பவர்கள் மயானத்துக்குள் வந்து சமாதியோகம் செய்ய ஆரம்பித்து விட்டார்களா? இல்லையேல் கன்னி பெண்களை புதைத்த குழியிடம் சென்று கன்னி பிரேதத்தை தூக்கி வெளியில் போட்டு அதில் இன்னமும் உள்ளுக்குள் அடங்கி இருக்கும் பஞ்சம வாயுக்களில் ஒன்றான நாகனை பிடித்து பின் அதன் மூலம் அந்த பிரேதத்தில் வாழ்ந்த மற்ற வாயுக்களையும் பிடித்து அப்படியே அதன் மொத்த ஆத்மாவரை செல்வது என்பது ஒரு வகை கலை. ஒரு உடம்பானது என்னதான் உயிர் பிரிந்து விட்டாலும் எல்லா வாயுக்களையும் இழந்திருக்காது. உடம்புக்குள் தங்கிவிடும் நாகன் என்கிற வாயுதான் அந்த உடல் ஊதி பருத்து பின் அழுகி புழு நிலையவே காரணமாகிறது. அவ்வாறு அழுகி புழு வைக்கும் முன் அதை புதைத்து விடும்போது அந்த வாயுவும் மண்ணோடு சேர்ந்து புதைக்கப்பட்டு விடுகிறது. அதைத்தான் தேடி பிடித்து மூல ஆன்மா வரை செல்வார்கள் சில மாந்திரிக உபாசகர்கள். மாந்திரிக யோகிகள் சிலருக்கு எப்பவுமே வாசனாதி திரவியங்களில் திளைப்பது மிகவும் பிடிக்கும். பொதுவில் வாசம் என்பதே மூச்சு காற்றால் தான் உணரப்படுகிறது. காற்றில்தான் கிரகங்கள் புகுந்து வேலையை காட்டுகின்றன. அந்த காற்றில் வாசம் கலைக்கப்படும் போது கிரகங்கள் வாசம் மிகுந்தவை ஆகின்றன. அவை மகிழும் சாத்தியக்கூறுகள் தோன்றுகின்றன. அவைகளின் வீரியம் அதனால் குறையக்கூடும். இதனாலேயே பூஜிக்கும் போது வாசனை புகை பயன்படுத்தப்படுகின்றது என்பதெல்லாம் காலப்பனும் அறிந்து வைத்திருந்த விஷயங்கள். எனவே அவன் மனது வேகமாக அப்படி யாரும் இருக்கக்கூடுமோ என்று எண்ணி சுற்றி சுற்றி பார்த்தது. அதற்கேற்ப மயானத்திற்கு வெளியே ஒரு அடர்வான புதர் ஒன்றில் மெல்லிய அசைவு தெரிந்தது. அங்கே யாரோ ஒளிந்திருக்கக்கூடும் என்று எண்ணியவன் வேகமாக அந்த புதரை நோக்கித்தான் சென்றான். அவன் புதரை நெருங்கவுமே வெகு வேகமாக ஒரு உருவம் அந்த புதரிலிருந்து வெளிவர தொடங்கியது. இரவில் அவ்வளவாக அந்த உருவத்திற்குரியவரை அடையாளம் காண முடியவில்லை. யாரது? நில்! அலறினான் புலையன் காலப்பன். அந்த உருவமோ தயங்கி பின் நின்றது. காலப்பன் அதன் அருகே நெருங்கினான். யார் என்று பார்த்தவன் விக்கித்து போனான். அது வேறு யாரும் அல்ல, பட்டி. யாரது? மந்திரியாரா என்று வாயை பிளந்தான் காலப்பன். ஆமாம் புலையனே. என்ன இது? எதற்காக ஒரு கல்லனை போல் ஒளிந்து கொண்டு பின் என்னை கண்டு ஓடுகிறீர்கள்? மெல்ல பேசு, அண்ணாவின் காதில் விழுந்துவிட போகிறது. அதனால் என்ன? அவர் எப்படி இருக்கிறார், நலமாக இருக்கிறாரா என்று கண்டு செல்லவே வந்தேன். மாலை பொழுதே வந்துவிட்டேன். அவர் இருக்கும் இடம் தெரியாமல் சுற்றி வந்தேன். பின் புதரில் ஒளிந்து கொண்டேன். இரவானால் எப்படியும் வருவார். அவரை தூர இருந்தாவது பார்த்துவிட்டு செல்லலாம் என்பதே என் எண்ணம். அவர் மிக நலமாக உள்ளார். அச்சமே அச்சப்படும் உச்ச வீரர் அவர். அவரை யாரால் என்ன செய்துவிட முடியும்? என் குடிசையில் தங்கி எனக்கு பெருமை சேர்த்த மிகப்பெரிய மனதுடையவரும் கூட. மிக்க மகிழ்ச்சி புலையனே. அண்ணா என்றாவது அந்த வேதாளத்தை வசப்படுத்திவிட வேண்டும். அவரை பிரிந்து அரண்மனையில் இருப்பது எனக்கு இருளில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வையே உருவாக்கி தருகிறது. அடே அப்பா, என்னே உங்கள் பாசம். ஆமாம், அவரை அருகே சென்று பார்க்க என்ன தயக்கம்? இல்லை, அரண்மனையை விட்டு இதற்காகவா வந்தாய் என்று என்னை பார்த்து வருந்துவார் அண்ணா. அத்துடன் நான் இப்பொழுது அரச பொறுப்பில் இருக்கிறேன். எனவே உண்மைகளை அறிய நாட்டில் எங்கும் எப்படியும் நான் செல்லலாம், செல்லவும் வேண்டும். ஒரு வகையில் இது எனக்கு பயிற்சியும் கூட என்றான் பட்டி. புலையன் சிரித்தான். நல்லது புலையனே, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். அண்ணாவிற்கு எல்லா விஷயங்களிலும் உதவியாக இரு. அவருக்கு விரைவில் வெற்றி கிட்ட அந்த மாகாளியையும் வேண்டிக் கொள்கிறேன் என்றபடியே பட்டி அங்கிருந்து புறப்பட்டு வெகு தூரத்தில் ஒரு வேங்கை மரத்தில் கட்டிவிட்டு வந்திருக்கும் அவனது புறவி நோக்கி நடந்தான். முருங்கை மரத்தில் அந்த வேதாளம் கண்ணுக்கு தெரியும் விதமாக தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரே வாழ்வீச்சில் விக்ரமாதித்தன் தோளுக்கும் வந்து அவனுக்கு கதையை கூற ஆரம்பித்து விட்டது. கங்கை நதிக்கரையில் இருந்தது அந்த நகரம். ஹரிநகரம் என்றால் தெரியாதவர்களே இருக்க முடியாது. பெயருக்கேற்ப ஊருக்குள்ளும் அந்த ஹரியாகிய திருமாலுக்கு ஒரு பெரும் கோவில். ஊருக்குள்ளேயும் எல்லோருமே ஹரிபக்தர்கள்தான். இவர்களில் நாராயணகுப்தர் பரம ஹரிபக்தர். ஏகாதசி உபவாசம், துவாதசி பாரணை என்று ஐதீகப்படியும் தவறாமல் நடப்பவர். தினமும் கங்கையில் மூழ்கிவிட்டு நேராக அந்த மாலவன் ஆலயத்துக்கு தான் செல்வார். அந்த பாம்பனைந்த பரந்தாமனை கண் குளிர கண்ட பிறகே அவருக்கு மற்ற பணிகளில் கவனம் செல்லும். அந்த அளவுக்கு மாலவன் மேல் பற்று கொண்ட அவருக்கு கிருஷ்ணவர்தன் என்றும் வைதேகி என்றும் இரண்டு மக்கள். இதில் கிருஷ்ணவர்தன் அழகான யுவன். அந்த ஹரிநகரத்திலேயே அவனை போல் ஒரு அழகனையோ அல்லது வீரனையோ பார்க்க முடியாது. அது அப்படியே வைதேகிக்கும் பொருந்தும். அழகை எப்பொழுது அள்ளி கொடுத்தாலும் கூடவே கர்வத்தையும் கொடுத்து விடுவது அந்த பிரம்மனுக்கு வழக்கமாகிவிட்டது. வைதேகியும் அப்படித்தான். தான் ஒரு பேரழகி என்ற மமதையால் அவள் ஊரில் உள்ள அவ்வளவு இளைஞர்களையும் ஏளனம் செய்து வந்தாள். இந்த ஹரிநகரத்து இளைஞர்கள் என் பின்னால் சுற்றுவதற்காகவே பிறந்தவர்கள் என்றெல்லாம் தன் தோழிகளிடம் சொல்லி செருமார்ந்து போனாள். இதை கேள்விப்பட்ட ஹரிநகரத்து இளைஞர்களில் பலர் வைதேகியின் கர்வத்தை அடக்கி அவள் கழுத்தில் தாலி கட்டியே தீர்வது என்று தங்களுக்குள் உறுதியெடுத்து கொண்டனர். வைதேகியோ திருமண பேச்செடுத்தாலே முகம் கருத்தாள். நான் விரும்பி திருமணம் செய்து கொள்ளும் தகுதி இந்த ஊரிலே ஒருவருக்கும் இல்லை என்றாள். அப்படி என்ன பெரிய தகுதியை நீ எதிர்பார்க்கிறாய் என்று அவளது தாயும் தந்தையும் அண்ணனும் வரிசையில் நின்று கேட்டனர். வைதேகியும் அவர்கள் வாயை அடைப்பதற்காக, ஒன்று பெரிய ஞானியாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் மகாவீரனாக இருக்க வேண்டும், அதுவும் இல்லாவிட்டால் அபூர்வமான கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தும் வினோதனாக இருக்க வேண்டும். இப்படி தனித்திறன் கொண்டவரையே நான் மணப்பேன். அப்படி ஒருவர் இந்த ஹரிநகரிலும் இல்லை, எனக்கு தெரிந்து ஆண் வர்க்கத்திலேயே இல்லை என்றாள். இதனால் மிகவும் மனமுடைந்து போனார் வைதேகியின் தந்தையும் ஹரிபக்தருமான நாராயணகுப்தர். அவருக்கு மேல் மனம் சிதைந்து போனான் கிருஷ்ணவர்தன். தாயான பூங்கோதையோ கண்ணீருடன், இவளுக்கு திருமணமே நடக்கப் போவது இல்லை என்று அழத் தொடங்கிவிட்டாள். இந்நிலையில் கிருஷ்ணவர்தன் ஒரு புறவி மேல் ஏறி ஒரு வர்த்தக விஷயமாக காசி நகரத்துக்கு செல்ல தொடங்கினான். காசி நகரமோ நெடுந்தூரத்தில் இருந்தது. அவனது புறவி களைத்து நடக்க முடியாமல் துவண்டு படுத்து விட்டது. வருவோர் போவோரிடம் எல்லாம் காசி நகரத்துக்கு எவ்வளவு தூரம் என்று கேட்டான். ஒவ்வொருவரும் 10 யோசனை தூரம் என்றும் 20 யோசனை தூரம் என்றும் ஆளுக்கு தகுந்தவாறு கூறினர். கிருஷ்ணவர்தனுக்கு கலக்கமாகிவிட்டது. திரும்பி செல்வதாக இருந்தாலும் பல யோசனை தூரம் பயணிக்க வேண்டும். என்னதான் செய்வது என்று குழப்பத்தில் அப்படியே அருகே உள்ள ஒரு மரத்தடியில் சென்று அமர்ந்து விட்டான். அப்பொழுது அங்கே ஒரு அதிசய காட்சி தெரிந்தது. சீதையை ராவணன் கவர்ந்து சென்றது போன்ற ஒரு புஷ்பக விமானம் ஒன்று சற்று தொலைவில் தரையிறங்க அதிலிருந்து ஒளி மிகுந்த ஒரு இளைஞன் இறங்கினான். வெண்ணிற வஸ்திரம் தரித்து பார்ப்பதற்கு கந்தர்வன் போல இருந்தான். அவனது தலைமுடிகள் குட்டி நாகங்கள் ஒரு சேர படமெடுத்து நிற்பது போல சுருட்டையாகவும் ஒருவித நிமிர்வுடனும் இருந்தன. நெற்றியிலும் அழகிய பிறை திலகம், காதில் வைடூரிய கடுக்கன், கையில் ஒரு தங்கக்காப்பு, நல்ல உயரம் வேறு. சுண்டி இழுத்த அவனை விடவும் அவனது அந்த விமான ரதம் கிருஷ்ணவர்தனை வெகுவாக கவர்ந்து விட்டது. உடனேயே எழுந்து அதை நோக்கி சென்றான். கிருஷ்ணவர்தனை கண்ட அந்த விமான யுவனும் புன்னகை பூத்தான். நீங்கள்? நானோர் யவ்வனன். இது விமானம், விசையால் இயங்கும் விமானம். நான் கண்டறிந்தது. விசையால் இயங்குவதா? எப்படி? அதை சொல்லி விளங்க வைக்க முடியாது. அதற்கு இயற்கையை பற்றிய ஞானம் வேண்டும், குறிப்பாக காற்றை பற்றிய பட்டறிவு நிறையவே வேண்டும். ஆச்சரியமாக இருக்கிறதே, தெரியாதவரை எல்லாமே ஆச்சரியம்தான், தெரிந்தால் அதன் பின் எதுவுமே இல்லை. இது ஏதாவது மாயமா? மாயமோ மந்திரமோ எதுவும் இல்லை, எல்லாம் ஞானம்தான். அதாவது விண்ணின் ஞானம், விஞ்ஞானம். எனக்கும் இப்படி ஒரு விமானம் வேண்டும், கிடைக்குமா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் சுலபம், நீங்கள் விஞ்ஞானியாகிவிட வேண்டும். காற்றை விசையுடன் உள்ளிழக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அத்துடன் தீயை சேர்க்க வேண்டும். காற்றும் நெருப்பும் சேரும்போது அதிக வெப்பம் எழும். அதை பரவாதபடி ஒரு சிறிய குப்பிக்குள் அடைக்க முயல வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த குப்பி வெடித்து சிதற முயலும். ஆனால் குப்பி வலுவான உலோகமாக இருந்தால் வெடிக்காது, மாறாக வானில் விசையுடன் எழும்பும். அப்படி எழும்பும் அத்துடன் இப்படி ஒரு சதுர வடிவிலான வீடு போன்றதை இணைக்க வேண்டும். இந்த வீடு உடனே வானில் எழும்பி பறக்க தொடங்கிவிடும். அடே அப்பா, உங்கள் மூளையை நினைத்தால் எனக்கு மலைப்பாக இருக்கிறது. என்ன இருந்து என்ன பயன்? நானோ தனிமரம். இந்த விமானத்தில் சுற்றி சுற்றி எனக்கு சலித்து விட்டது. என்னை பார்ப்பவர்கள் என்னை மனிதனாகவே ஏற்றுக்கொள்ளுவது இல்லை, என்னை ஒரு மாயாவியாகவே பார்க்கிறார்கள். அடடா, அதனால் எனக்கு திருமணம் என்கிற ஒன்றே நடக்காமல் போய் என் இளமை வீணானபடி உள்ளது. அந்த யுவன் அப்படி சொன்னதுதான் தாமதம். கிருஷ்ணவர்தனுக்கு வைதேகி ஞாபகம்தான் உடனே வந்தது. இளைஞனே, கவலைப்படாதே, நான் உன்னை பெரிய விஞ்ஞானியாக பார்க்கிறேன். விஞ்ஞானியாக பார்ப்பதை விட என்னை சம்சாரியாக பார்ப்பதையே நான் விரும்புகிறேன் என்றான் அந்த விமான யுவன். உன்னை நான் சம்சாரியாக்குகிறேன், பதிலுக்கு நீ என்ன தருவாய்? கிருஷ்ணவர்தன் அப்படி கேட்டதுதான் தாமதம். உடனே அந்த யுவன், நீ எதை வேண்டுமானாலும் கேள், நான் தந்து விடுகிறேன் என்றான். எனக்கு தேவை இந்த விமானம், தருவாயா? இவ்வளவுதானா? தாராளமாக எடுத்துக்கொள், நான் புதிதாக இன்னொரு விமானத்தை செய்து கொள்கிறேன். அப்படியானால் இன்றிலிருந்து 7ஆம் நாள் வரும் வெள்ளிக்கிழமை அன்று உனக்கும் என் தங்கை வைதேகிக்கும் திருமணம். உன் தங்கை அழகாக இருப்பாளா? அவள் அழகிகளின் அரசி. அவளுக்கும் உன் போல் விஞ்ஞானியையோ இல்லை வீரனையோ தான் மிகவும் பிடிக்கும். அப்படியானால் இப்பொழுதே நான் உன்னுடன் வருகிறேன். அவளை காட்டுகிறாயா? அதற்கென்ன, வா இந்த விமானத்தில் செல்வோம் என்று கிருஷ்ணவர்தன் அந்த விமானத்தில் தாவி ஏறினான். அதன் பின் அந்த விமானமும் புறப்பட்டது. அரை நாழிகை நேரத்தில் அது ஹரிநகரில் உள்ள கிருஷ்ணவர்தன் இல்லத்தை அடைந்து இல்லத்து மாடியிலேயே இறங்கியது. அதை பார்த்து ஓடி வந்தாள் வைதேகி. அவளை பார்த்த யுவனும், ஆ என்ன ஒரு பேரழகு என்று சொக்கிவிட்டான். அண்ணா, என்ன இது? இது உயிருள்ள பறவை போல பறக்கிறதே, எப்படி அண்ணா என்று கேட்டு ஆசை ஆசையாக அந்த விமானத்தை பார்த்தாள் வைதேகி. இது விமானம், இந்த கந்தர்வன் போன்ற யுவனின் அரிய கண்டுபிடிப்பு இது. இவன் மூளை அசாதாரணமானது என்று கிருஷ்ணவர்தனும் அந்த யுவனை பாராட்டினான். உங்கள் பெயர்? வைதேகி குரலில் ஒருவித நாணம் இன்ன கேட்டாள். என் பெயர் பரணிதரன், அழகிய பெயர். உன் பெயர்? வைதேகி. ஓ, அந்த ஜனகரின் புத்திரி பெயர், அற்புதம். வைதேகி, நீ சற்று நம் இல்லத்துக்கு செல், நான் இந்த பரணிதரனிடம் சில விஷயங்கள் பேசிவிட்டு வருகிறேன் என்று இடைவெட்டிய கிருஷ்ணவர்தன் அந்த யுவனை பார்த்தான். அவன் கண்ணில் காதல் வழிந்து கொண்டிருந்தது. இவனே, என் தங்கையை உனக்கு பிடித்திருக்கிறதா? இவளை பிடிக்காவிட்டால் நான் ஒரு குருடன். அப்படியானால் வரும் வெள்ளிக்கிழமை உனக்கும் என் தங்கைக்கும் திருமணம். என் தாயும் தந்தையும் தற்சமயம் எங்கோ சென்றுள்ளனர். அவர்கள் வந்து விடட்டும், எல்லா ஏற்பாட்டையும் தடபுடலாக செய்து விடுகிறேன். மகிழ்ச்சி, உன் தாய் தந்தை வருவதற்குள் வா, நாம் இந்த விமானத்தில் ஏறி வானவெளியில் உள்ள சப்தலோகங்களுக்கும் சென்று வருவோம். சப்தலோகங்களுக்கா? ஆம், அவகாசம் இருந்தால் அதற்கும் அப்பால் உள்ள கைலாசம், வைகுண்டம், இந்திரலோகம் அவைகளுக்கும் சென்று வரலாம் என்றபடியே அந்த யுவன் விமானத்தில் தாவி ஏறினான். கிருஷ்ணவர்தனம் ஏறிக்கொள்ள விமானம் சீறிக்கொண்டு புறப்பட்டது. பெரியவர் நாராயணகுப்தர் நாராயணனை வணங்கிவிட்டு கலக்கத்துடன் கோவிலை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தார். அவர் மனதுக்குள் வைதேகியின் எடுத்தறிந்த பேச்சும் அழகு கர்வமும் தான் பொங்கி பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அதனாலேயே காலமெல்லாம் அவளுக்கு திருமணமே நடவாமல் போய்விடுமோ என்று ஒருவித பயம் ஆட்கொண்டது. கோவிலுக்கு வெளியில் ஹரிநகரத்தின் பெரிய கடைவீதி, அதில் தன்னை மறந்து வைதேகி குறித்த கவலையுடன் அவர் வந்த வண்ணம் இருந்தபோது எதிரில் பலர் தலைதெறிக்க ஓடி வந்தபடி இருந்தனர்.
ஓடுங்கள், ஓடுங்கள், கோவில் யானைக்கு மதம் பிடித்து விட்டது, எல்லோரும் தப்பித்து ஓடுங்கள்
என்று ஒருவன் கத்திக்கொண்டே ஓடவும் தெருவில் நடப்பவர்களை பயம் பிடித்து கொண்டது. பலரும் திறந்து கிடந்த வீட்டுக்குள் எல்லாம் நுழைந்து கதவை தாழ் போட்டு கொண்டனர். நாராயணகுப்தர் மகள் பற்றிய கவலையில் தன்னையே மறந்திருந்ததால் அவர் காதில் மட்டும் அந்த குரல் விழவே இல்லை. அதே வேளையில் கோவில் யானையும் அதீதமான பிளிரலுடன் நாராயணகுப்தரை நோக்கி வந்தது. அப்பொழுது புறவி மேல் தேவதேவன் என்று ஒருவனும் அந்த வீதியில் நுழைந்திருந்தான். யானையையும் நாராயணகுப்தரையும் ஒரு சேர பார்த்தவன் ஆபத்தை உணர்ந்தவனாக சட்டென்று குதிரையில் இருந்து குதித்தவன் ஓடிச் சென்று நாராயணகுப்தர் முன் நின்று யானையை எதிர்கொள்ள தயாரானான். யானையும் பிளிரலுடன் தான் தூண் போன்ற காலை தூக்கியபடி முன் வந்தது. அதில் சட்டென்று தன் கால்களை பதித்து தாவி ஏறியவன் யானையின் தலைமேல் நொடியில் அமர்ந்தான். பின் தன் இரு கரங்களையும் கோர்த்து கொண்டு யானையின் மத்தகத்தை குத்த ஆரம்பித்தான். அதை பார்த்த நாராயணகுப்தருக்கு மயக்கமே வந்துவிட்டது. வீதியிலும் எல்லோரும் திரண்டு வந்து தேவதேவனின் வீரதீரமான செயலை பார்த்து மெய்சிலிர்த்து போயினர். ஒரு வழியாக யானைக்கு மதம் அடங்கியது. அது அப்படியே காலை மடக்கி கீழே அமர்ந்து தேவதேவன் இறங்கவும் வழி செய்தது. முதல் காரியமாக தேவதேவன் ஓடிச் சென்று நாராயணகுப்தரை தூக்கி தன் மடிமேல் போட்டுக்கொண்டு அவரது மூர்ச்சியை தெளிவித்தான். அவரும் கண் திறந்து பார்த்துவிட்டு அதிசயப்பட்டு போனார். திரும்பிய போது யானை சாதுவாக அமர்ந்திருந்தது.
நீ மகாவீரன், இந்த யானையை பூனையாக்கி விட்டாயே என்று தேவதேவனையும் வாழ்த்தினார்.
தேவதேவன் பதிலுக்கு நன்றியுடன் கைகளை கூப்பினான். அப்பொழுது கூடியிருப்பவர்களில் ஒருவன் வேகமாக முன்வந்து, நாராயணகுப்தரே, நீர் பரம நாராயண பக்தர், இவனும் மிகச்சிறந்த ஹரிபக்தனே, ஆயினும் ஜாதகம் தோஷம் என்று இவனுக்கு திருமணமே நடைபெறவில்லை, இவனுக்கு நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என்றார். நாராயணகுப்தர் திகைப்புடன் பார்த்தார். பிறகு அனைவரையும் போக சொல்லிவிட்டு தேவதேவனுடன் கோயில் மண்டபத்தை அடைந்து அங்கு அமர்ந்தார். தேவதேவனையும் அருகில் அமர்த்தி கொண்டார்.
உன் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது என்றானே ஒருவன், உண்மையா என்று கேட்டார்.
அது எனக்கு தெரியாது, ஆனால் என்னை திருமணம் செய்ய பெண்கள் அஞ்சுவதாக என் தந்தை கூறுவார்.
தோஷத்திற்கு உரிய பரிகாரம் செய்துவிட்டால் தோஷம் நீங்கிவிடுவுமே.
அதுவும் எனக்கு தெரியாது, ஆனாலும் ஒரு ஜோதிடர் ஆபத்தில் உள்ள ஒருவரை நீ காப்பாற்றும் போது உன் தோஷம் நீங்கிவிடும் என்றார். அதன்படி பார்த்தால் இந்த நொடி உங்களை காப்பாற்றியதன் மூலம் நான் தோஷமற்றவனாகி விட்டேன். தேவதேவன் சொல்லிவிட்டு தன் முன் பற்கள் தெரிய முருவளித்தான். நாராயணகுப்தர் உடனேயே தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிட்டார்.
என்ன சிந்தனை? உன்னை பற்றி தான் எண்ணினேன். உனது வீரத்தை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. அதே சமயம் உனக்கும் தோஷம் அது இது என்று இறைவன் உன்னை கட்டி போட்டு வைத்திருக்கும் விந்தையையும் நினைத்தேன். என்னை பார்த்து பரிதாபப்படுவதை நான் விரும்பவில்லை.
பலே, உன் மன உறுதியை பாராட்டுகிறேன். உங்களுக்கு நன்றி, நான் புறப்படுகிறேன்.
சற்று நில், என்ன விஷயம் விரைவாக கூறுங்கள்.
வைதேகி என்று எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவளை மணக்கு உனக்கு சம்மதமா?
எடுத்த எடுப்பில் நாராயணகுப்தர் அப்படி கேட்கவும் தேவதேவன் ஒரு வினாடி திணறி போய்விட்டான்.
என்ன சொல்கிறாய்? உன்னை போன்ற ஒரு வீரனைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். என் மகள் வைதேகி அந்த லக்ஷ்மியின் சுரூபம். இந்த ஊரே அவள் அழகில் மயங்கி கிடக்கிறது. அவளோ ஒரு உண்மை வீரனுக்கே நான் மயங்குவேன் என்கிறாள். நீ ஒரு உண்மை வீரன், சுத்த வீரனும் கூட. என்ன சொல்கிறாய்?
நாராயணகுப்தர் படபடப்போடு கேட்க தேவதேவனும் சம்மதம் என்பது போல் தலையை அசைத்தான்.
தேவதேவர் உடனேயே நிம்மதி பெருமூச்சு விட்டார்.
எனது ஒரு பெரிய பாரம் நீங்கியது. வரும் வெள்ளிக்கிழமையே உனக்கும் என் மகளுக்கும் திருமணம் என்றார்
தேவதேவன் முகத்தில் மகிழ்ச்சி வெள்ளம். நாராயணகுப்தரின் மனைவியும் வைதேகியின் தாயுமான பூங்கோதை தன் கையில் ஜாதக ஏட்டுடன் அந்த இளம் சோதிடன் முன் நின்று கொண்டிருந்தாள்.
வாருங்கள் தாயே, அது யார் ஜாதகம்?
என் ஒரே மகள் வைதேகியினுடையது.
எனக்கு எப்பொழுதும் அவளை பற்றிய கவலை. அந்த ஜாதகத்தை இப்படி கொடுங்கள். உங்கள் கவலைக்கு காரணத்தையும் அது எப்பொழுது தீரும் என்பதையும் நான் கூறுகிறேன். அந்த ஜோதிடன் கை நீட்ட பூங்கோதை வைதேகி ஜாதகத்தை அளித்தாள். அதை பார்த்த ஜோதிடன் முகத்தில் அடுக்கடுக்காய் ஏராளமான மாற்றங்கள்.
ஜோதிடரே, என்னாயிற்று? என் மகள் ஜாதகம் எப்படி இருக்கிறது?
மிகுந்த செருக்குள்ள பெண்ணிவள்.
உண்மைதான்,
சுக்கிரன் உச்சம், எனவே பேரழகி. அதுவும் உண்மையே. ஆனாலும் குருவானவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார், மறைவிடம். எனவே நல்ல எண்ணம் மற்றும் செயல் சீராக தொடர்ந்து இருக்காது.
ஆஹா, அற்புதமாக சொன்னீர்கள். லக்னத்திற்கு இரண்டில் செவ்வாய், அதாவது வாக்குஸ்தானத்தில். எனவே இந்த பெண் புழையாகவே எப்பொழுதும் பேசுவாள்.
நேரில் பார்த்தது போலவே சொல்கிறீர்களே. நான் எங்கே சொன்னேன்? கட்டங்கள் கூறுகின்றன.
என்னதான் செய்வது, வயதாகி கொண்டே செல்கிறது. அவளுக்கு நல்ல விதமாய் திருமணத்தை செய்துவிட சித்தமாக உள்ளேன். அவளோ மணந்தால் ஒரு சுத்த வீரன் இல்லையேல் மகாஞானி, அதுவும் இல்லையேல் விஞ்ஞானி ஒருவனைத்தான் மணப்பேன் என்கிறாள். அவர்களுக்கு நான் எங்கு செல்வேன்?
அதற்கு முன் இன்னொரு விஷயம் என்னவென்றுதான் கூறுங்களேன்.
மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள்.
எதற்கு? உங்கள் மகளுக்கு இப்பொழுது மிக மிக கெட்ட நேரம்.
இறைவா, இது என்ன சோதனை?
இது சோதனை அல்ல, இயற்கையின் கடமை. கெட்ட நேரம் ஒரு கடமையா?
ஆமாம். இந்த நொடி உங்கள் மகள் அசுரன் ஒருவனால் கடத்தப்படும் வாய்ப்பு உள்ளது.
இறைவா, என்ன இது சோதனை?
சோதனை இல்லை. இறைவனுக்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. எல்லாம் ஊழ்வினை. இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா?
நிறைய இருக்கிறது. முதலில் உங்கள் மகள் உங்கள் இல்லத்தில் தான் பாதுகாப்பாக இருக்கிறாளா என்று ஒரு முறை பார்த்து விடுங்கள்.
எதனால் அப்படி கூறுகிறீர்கள்?
நான் இங்கே வரும் முன்பு கூட அவள் என் எதிரில் தான் அமர்ந்து வீட்டு பணிகளை செய்து கொண்டிருந்தாள்.
உடனே பொழுது சென்று பாருங்கள் இருக்கிறாளா என்று.
இல்லாவிட்டால் பிறகு என்ன செய்வது என்று கூறுகிறேன்.
நல்லது என்று பதிலுடன் குளிர்த்தாளாமல் நடுங்குபவர்களைப் போல் நடுங்கிக் கொண்டே வெளியேறினாள் பூங்கோதை. அவள் வீதியில் இறங்கின நொடியே அவள் காதுகளை விஷயம் அடைந்து விட்டது.
வைதேகி கங்கைக்கரைக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றபோது அருகாமையில் மந்திரகிரி மலையில் ஒளிந்து வாழ்ந்து வரும் கிரீசன் என்ற அசுரன் அவளை கவர்ந்து சென்று விட்டான். அவனுக்கு 100 வயது ஆகிறது. இன்னும் 100 வருடம் வாழ வேண்டுமானால் வைதேகி போன்ற பெண்களின் கழுத்தில் தாலி கட்டி அவர்களை மணந்து கொண்டு விட்டால் தீர்ந்தது. வாழ்க்கைக்கு வாழ்க்கை, உல்லாசத்துக்கு உல்லாசம் என்று பல மாதிரி எல்லோரும் பேசினார். பூங்கோதை அப்படியே நொறுங்கிவிட்டாள்.
இப்பொழுது என்ன செய்வது? அந்த அசுரனிடம் இருந்து வைதேகியை எப்படி மீட்டு வருவது என்பது தெரியாமல் கண்ணீர் விட்டு அழவும் தொடங்கிவிட்டாள்.
பின்னாலேயே வந்துவிட்டான் அந்த ஜோதிடன். நமச்சிவாய என்ற குரலுடன் வந்தவன் பூங்கோதையை நெருங்கி, கவலை வேண்டாம், அந்த அசுரன் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என்றான்.
பூங்கோதையும் பயந்து நடுங்காமல், நாங்கள் ஏழையாக கூட இருப்போம், கோழையாக இருக்க மாட்டோம் என்றாள்.
அதை கேட்டபடி வந்த வைதேகியின் சகோதரனாக கிருஷ்ணவர்தன், அந்த அசுரன் இருக்கும் இடம் தெரிந்தால் போதும், நொடியில் இந்த விமானத்தில் ஏறி சென்று அவனை அடைந்து விடுவோம் என்றான். அப்பொழுது அவர்களது தந்தையான நாராயணகுப்தரும் தெருவில் யானையின் பிடியில் இருந்து தன்னை காப்பாற்றிய அந்த வீரனுடன் வந்து சேர்ந்தார். வீரனும், அசுரனை வீழ்த்தி வைதேகியை அடைவதே என் லட்சியம் என்றான்.
அவ்வளவுதான். விமானத்தில் ஜோதிடனும் விஞ்ஞானியும் வீரனும் தாவி ஏறினர். ஜோதிடன் வழிகாட்ட விமானமானது நேராக அசுரன் இருக்கும் மந்திரகிரி மலை நோக்கிதான் சென்றது. மகா பெரிய மலை, அடர்வான காடுகள். விமானத்தில் மூவரும் வருவதை பார்த்து மலையிலிருந்து,
யார் நீங்கள், எப்படி வந்தீர்கள்
என்று ஒரு குரல் மிக மிக ரௌதரமாகவே வெளிப்பட்டது. அதற்காக வீரன் அஞ்சிவிடவில்லை. விமானத்தில் இருந்து அந்த மந்திரகிரி மலையினுள் வைதேகியை ஒளித்து வைத்திருக்கும் அசுரன் முன் சென்று நின்றான் தேவதேவன் என்கிற அந்த வீரன். அசுரனின் அலட்டலான எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் அவன் முன் சாதுரியமாக வாட்சண்டை போட்டான். ஆனால் அவனோடு வந்த விஞ்ஞானியான பரணிதரன் மற்றும் ஜோதிடன் இருவரும் வெளியில்தான் நின்றனர். இறுதியில் ஒரு வழியாக அசுரனை தன் வாளால் குத்தி கொன்றுவிட்டு அவன் அடைத்து வைத்திருந்த வைதேகியுடன் வெளியே வந்தான் வீரன் தேவதேவன். பின் மூவரும் அதே விமானத்தில் ஹரிநகருக்கு வந்து சகோதரன் கிருஷ்ணவர்தன், தந்தை நாராயணகுப்தர், தாய் பூங்கோதை ஆகிய மூவர் முன் வந்து நின்றனர். இந்த மூவரும் அந்த மூவரில் யாருக்கு நன்றியை கூறுவது? அவர்களை குழப்பம் தாளாட்ட தொடங்கிவிட்டது. இருந்தும் தனித்தனியே அவர் சார்புடைய நபருக்கு நன்றி கூறினர். கிருஷ்ணவர்தன் விஞ்ஞானியான பரணிதரனுக்கும் நாராயணகுப்தர் மாவீரனான தேவதேவனுக்கும் பூங்கோதையோ ஜோதிடனுக்கும் நன்றி கூறினாள். ஆனால் அப்படி தனியே நன்றி கூறி தப்பிக்க முடியவில்லை வைதேகியால்.
அதே சமயம் மூன்று பேருமே அவளை மணக்கவும் தயாராக உள்ளவர்கள். நாராயணகுப்தர் தேவதேவனைத்தான் அவள் மணக்க வேண்டும் என்றார். பூங்கோதையோ ஜோதிடன்தான் ஏற்றவன் என்கிறாள். கிருஷ்ணவர்தனோ பரணிதரன்தான் வைதேகிக்கு மிக பொருத்தமானவன் என்று எகிரி குதிக்கிறான். இவர்களில் வைதேகி யாருக்கு மாலை சூட வேண்டும், யாருக்கு சூடினால் பொருத்தமாகவும் இருக்கும்? வேதாளம் தான் கூற விரும்பிய புதிர்கதையை முழுவதுமாக கூறிவிட்டு விடையை மட்டும் கூறாமல் விக்ரமனை பார்த்தது. விக்ரமனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏன் சிரிக்கிறாய்? சிரிக்காமல் என்ன செய்வது? நீ இப்போ ஒரு பெண், அவள் எதிரில் மூன்று பேர் என்கிற ரகத்தில் இன்னும் எத்தனை கதைகளை கூறப்போகிறாய்? ஏன் விடை கூட முடியவில்லையா? அதுதான் பேச்சை மாற்றுகிறாயா? அற்ப வேதாளமே, விடையில்லாத கதை என்ற ஒன்று உன்னிடம் கிடையாது. அப்படி ஒன்று இருந்தால் அதை நீ கூறவும் மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் என் தலை சுக்கு நூறாகிவிட்டால் உனக்கு சாப விமோசனம் எப்படி கிடைக்கும்? விக்ரமாதித்தன் மடக்கினான். அப்படியானால் உன்னால் நான் கூறப்போகும் கதைகள் அவ்வளவுக்கும் விடை கூற முடியும் என்று கூறு. கூறினால்தானே என் மௌனம் கலையும், நீயும் பறந்து செல்லலாம். ஆனால் அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது விக்ரமாதித்தா. தெரியும், அந்த அளவு எப்பொழுது வரும் என்றுதான் காத்து கொண்டிருக்கிறேன். காத்து கொண்டிருக்கும் நீ பொறுமையை இழந்தால் எப்படி? விடையை கூறு. வைதேகி யாரை மணப்பது சரியாகும்? இது என்ன கேள்வி? காதலும் மனமும் என்றும் வீரத்துக்கு தான் கட்டுப்பட்டது. மற்றவர்களின் திறனும் உதவிகளும் சகோதர கடமை, தாய் தந்தையர் கடமையை போன்றவை. ஆனால் தேவதேவனின் வீரம் அப்படிப்பட்டதல்ல. எனவே வீரத்திற்கே உரியது திருமணம் செய்து கொள்ளும் தகுதி. விக்ரமாதித்தனின் சரியான பதிலை தொடர்ந்து பறக்க ஆரம்பித்த வேதாளத்தை திரும்பவும் பற்றி இழுத்து வந்து அது கூறத் தொடங்கிய அடுத்த கதையை கேட்க ஆரம்பித்தான் விக்ரமாதித்தன். வேதாளம் மிக ஸ்ரத்தையோடு கதையை தொடங்கும் முன், இந்த முறை ஒரு பெண் அவளுக்கு போட்டி போடும் மூன்று பேர் என்றெல்லாம் நான் கதை கூறப்போவதில்லை. இது வேறு விதமான கதை. இந்த கதைக்கான விடையை கூறுவதும் அவ்வளவு சுலபமில்லை என்றுதான் கூறுவேன். விக்ரமாதித்தனும் தன் காதுகளை தீட்டி வைத்து கொண்டான். முற்றும்.